முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சி நமது பண்பலையில் ஒளிபரப்பப்படுகிறது. அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில் சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அறிவியல் புலம் விலங்கியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் டி ரவிமாணிக்கம் அவர்கள் உயிரின பன்மயமாதல் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில் உயிரின பன்மயமாதல் அல்லது பல்லுயிர் பெருக்கம் என்பதை பற்றி பார்ப்போம். பூமி உருவாகி ஏறத்தாழ 5 பில்லியன் ஆண்டுகளாக ஆகிவிட்டன. அதில் வந்து முதல்ல வந்து உயிரினங்கள் எதுவுமே தோன்றவில்லை. பூமி என்பது இப்போ அனைவரும் அழகாக வாழக்கூடிய ஒரு சொர்க்கமாகவே திகழ்கிறது. மேலும் மனிதர்கள் வந்து அவர்கள் வாழ்க்கைப்ப பூமியை தகவமைத்து சொர்க்க பூமிகளாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த பூமியானது சூரியனின் ஒரு பகுதி. பூமி உருவாகும்போது சூரியனிடமிருந்து ஒரு பகுதி உடைந்து தனியாக வந்துதான் இந்த பூமி உருவாக்கப்பட்டது. இதற்கு ஏறத்தாழ 5 பில்லியன் ஆண்டுகளாக ஆகிவிட்டன. பூமி முதலில் தோன்றும் போது எந்த உயிரினங்களும் இல்லை. காரணம், பூமியில் அதிக வெப்பம் காரணமாக எந்த உயிரினங்களும் தோன்றப்படவில்லை. அதில் 2 பில்லியன் ஆண்டுகள் எந்த உயிரினங்களும் இல்லாமல் அந்த 2 பில்லியன் ஆண்டுகளும் சூரியனிடந்த வெப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் பூமியில் வெப்பம் குறையும் போது உயிரினங்கள் உருவாக ஆரம்பித்தது. முதலில் உருவான உயிரினம் வந்து கண்ணிற்கு புலப்படாத நுண்ணுயிர்களே உருவாக்கப்பட்டது. அந்த நுண்ணுயிர்கள் உருவாக முக்கியமான ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் போன்ற வாயுக்களே காரணமாக அமைந்தது. முதலில் உயிரினங்கள் கடலில் தான் தோன்றியது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இப்போ பூமி உருவான பிறகு இன்றைக்கு நம்மளல்லாத அடுத்த கோள்களில் இருக்கக்கூடியதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவை உருவாக்கிய மனித இனம் எவ்வாறு உருவானது, இனி வரும் காலகட்டத்தில் மனித இனம் எந்த தகவமைப்பை பெறப்போகிறது என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் தற்போது ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உயிரின பன்மயமாதல் என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம். உயிரின பன்மயமாதல் அப்படின்னா என்னென்ன, உருவசலில் உருவான உயிரினம் இன்று உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மனித இனம் முதல் உருவத்தில் மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய ப்ளூ வேல்ஸ் சொல்லக்கூடிய நீலத்திமிங்கலம் வரை இன்று உலகத்தில் இருக்கின்றன. எப்படி ஒரு செல்லில் உருவான இந்த உயிரினம் இன்று இப்படி தகவமைப்பை பெற்று உயிரினங்கள் உருவாக்கப்பட்டன என்பதை பற்றி பார்த்தோமானால் பல ஆய்வாளர்கள் அறிஞர்கள் பெரிய முயற்சிகளில் நிறைய விஷயங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றனர்கள். பல்லுயிர் பெருக்கம் என்பது பூமியில் உள்ள வாழ்வின் செழுமையையும் பல்வேறு வகையாக விவரிக்கின்றன. இது நமது கிரகத்தின் மிகவும் சிக்கலான மற்றும் முக்கியமான அம்சமாகும். பல்லுயிர் இல்லாமல் உயிர்கள் நிலைக்காது. காலகட்டத்தில் ஒரு செல் உயிரினம் வந்து அதற்கான தகவமைப்பை பெற்று அடிப்படையில் பன்மயமாதல் பிற தகவமைப்புகளை பெற்று பல செல் உயிரினங்களாக மாறி பல செல் உயிரினங்கள் வந்து பல செல்லுடைய உறுப்புகளாக ஆகி எல்லா உறுப்புகளும் ஒரு உச்சமாக மாறி பல்வேறுபட்ட உயிரினங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு இடத்தில் பல்லுயிர் பெருக்கம் அதிகமாக இருந்தால் அது செழுமையான இடமாக இருக்கும். அப்பொழுதுதான் அங்கே வாழ்கின்ற பிற உயிரினங்களுக்கு தீவனங்கள் அதற்கான இறைகளை கிடைக்கின்றன. இதுதான் வந்து ஒரு கால சூழ்நிலை, காலச்சமநிலை, இதுதான் இயற்கையின் நீதி. பல்லுயிர் என்ற சொல்ல முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தினது வந்து 1985 தான் அந்த பல்லுயிர் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. இந்த பல்லுயிர் என்ற சொல் இது இயற்கை மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கியமானது. இது இயற்கையின் பல்வகை உயிர்கோளத்தில் கையாளப்படுகிறது. இது தாவர மற்றும் விலங்குகள் நுண்ணுயிர்களின் இனங்கள் இடையே உள்ள வேறுபாடுகளை மாறுபாடுகளையும் குறிக்கிறது. இப்போ ஒரு பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வாழ்விடம் இருக்கிறது, அந்த வாழ்விடத்தில் பல வகையான உயிரினங்கள் இருக்கிறது, அந்த பல வகையான உயிரினங்களும் ஒன்றுக்கு ஒன்று போட்டிகள் போடுகின்றன. போட்டிகளில் வந்து எந்த உயிரினங்கள் வந்து அதிகப்படியான வெற்றிகளை பெறுகிறதோ, தகமைப்புகளை பெறுகிறதோ, அதுதான் வந்து அந்த வாழ்விடத்தினுடைய தலைமை பண்பை பெறுகிறது. அப்படி ஒவ்வொரு உயிரினங்களுமே அதற்குன்னு ஒரு இன்டர்னல் அறிஞ்சிருக்கும், அதுக்குன்னு ஒரு ப்ரீ பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராம்டு மாதிரி. அது என்ன பண்ணுதுனாக்க, அது இனத்தை பெருக்கிறது தான் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ள இன்டர்னல் அர்ஜின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ணிக்கையை பெருகுது. ஒரு எண்ணிக்கையை ஒரு சேச்சுரேஷன் பீரியட்லேருந்து அதிகமான எண்ணிக்கையை போகும்போது அந்த எண்ணிக்கையை வந்து அதுக்குள்ளேயே போட்டிகள் வருகிறது. அந்த போட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா இறைக்காக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழிடத்துக்காக இருக்கலாம், அல்லது வந்து இனப்பெருக்கத்துக்காகவும் இருக்கலாம். இந்த மூன்று வகையான காரணங்கள் தான் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த மூன்று வகையான காரணங்களுக்காக அதுக்குள்ளேயே போட்டிகள் ஏற்பட்டு அதில் எது வந்து வெற்றி பெறுகிறதோ அதுவே அது தனி இனமாக மாறி அதுக்குன்னு பண்புகள் மாறுது. இப்போ மனிதர்கள் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு சைலண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, நமக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குது. இப்போ மனித இனம் வந்து அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு போகுதுன்னா நிறைய மனித இனத்தை பார்த்திங்கன்னா தகவமைப்புகளில் பல்லுயிர் பெருக்கத்தில் மனித இனங்கள் 30% அழிவுக்கு காரணம் மனிதர்களே அப்படின்னு ஒரு ஆய்வறிஞர் சொல்கிறார். மனித இனத்தை பற்றி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே அது இயற்கையை சார்ந்து இயற்கைக்கு பாதுகாப்பாக தான் வளரும். இயற்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே ஒரு இனம் மனித இனம்தான். மனித இனம் கால்பட்ட இடத்தில் கூட அடுத்த உயிரினங்கள் பிழைப்புக்கு தகுதியற்ற இடமாக மாறுதுன்னா மனிதன் வந்து இயற்கையில் வந்து எவ்வளோ ஒரு தீய எண்ணத்துடன் இருக்கிறான் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. மனிதன் மட்டும்தான், அனைத்து விலங்குகளும் பசித்தா மட்டுமே இரையை தேடும். அப்பொழுது இரையை பிடித்து சாப்பிட்டு விட்டு அது அடுத்த பசி வரும் வரை இயற்கையை எதையும் சேதப்படுத்தாது. ஆனால் மனிதன் மட்டுமே அவனுக்கு தேவைப்படும் 365 நாட்களுக்கும் அவனுக்கு என்ன தேவை என்பதை தேர்ந்தெடுத்து அது இயற்கையிலிருந்து அதை களவாண்டு அதை வந்து பாதுகாப்பாக வைத்து அவன் மட்டுமே அதை உண்டு வாழக்கூடிய ஒரு இனம் வந்து மனித இனம் தான். இயற்கையை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நினைக்கின்ற ஒரு இனம் மனித இனம். அப்படி இருக்கும்போது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனித இனங்கள் வந்து அதை அவன் மட்டும் தேவையானதை சாப்பிட்டு அவன் மட்டும் அழிக்கிறது இல்லாமல் பிற உயிரினங்களுடைய வாழ்விடத்தையும் அதோடைய இயற்கை சூழ்நிலையையும் அழிப்பதில் வந்து மனிதன் வந்து முன்னோடியாக செயல்படுகிறான். இப்பொழுது பார்த்தீங்கன்னா பூமியை அழித்துவிட்டு அடுத்த கோள்களுக்கும் போகுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்மயம் மாதலில் வந்து பார்த்தீங்கன்னா பன்மயம் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம பொன்னி அரிசி சாப்பிட்றோம். பொன்னி அரிசிங்கிறது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான், ஆனால் அதில் வந்து கிரணூர் பொன்னிங்கிறோம், சென்னல்லூர் பொன்னி, ஆந்திரா பொன்னி அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் பொன்னி இனங்கிறது ஒன்று தான். ஆனால் அதை காலத்தை ஏற்ப இடத்துலுடைய ஸ்ட்ரெஸ், இக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், வாழ்வியல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்பில் அந்த தாவரங்களும் சரி விலங்குகளும் சரி அதோடைய தகமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அதோடைய சீடு வந்து இப்போ நெல்லோட தன்மை வந்து நெல்லோட சைஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் மாறுதுன்னா காரணம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மனித இனத்துலேயும் உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் ஒரே மாதிரி கிடையாது. மனித இனங்கிறது ஒன்று தான், ஆனால் எல்லா மனிதனும் ஒன்று கிடையாது. அவனுக்கும் சில சிறப்பு பண்புகள் இருக்கும். ஏன்னா சிறப்பு பண்புகள் வந்து எந்த பண்புகள் வந்து இந்த இயற்கையை எடுத்துக்குதோ அந்த எடுத்துக்கிட்ட பண்பு உள்ள மனிதன் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு உந்தப்படுவான். இதுதான் இயற்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பல்லுயிர் பெருக்கத்தை பொறுத்தளவில் இந்தியாவில் வந்து நிறைய வந்து 365 குழுக்களாக பிளாக்காக நம்ம அரசு செயல்பட்டு நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய உயிரின பன்மை மாதல நிறைய விஷயங்களை வந்து நம்ம அரசு முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது. உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு மெகா டைவர்சிட்டி கண்ட்ரி, மெகா உயிரின பன்மயமாதலில் கண்ட்ரியாக ஒன்று இருக்குது. அதில் வந்து 3 பகுதிகள் வந்து முக்கியமாக இருக்குது. இமயமலை பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையும் மிகப்பெரிய ரிச்னஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்னு சொல்லுவோம். ஏன் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி அல்லது மெகா டைவர்சிட்டி கண்ட்ரி இந்தியான்னு சொல்கிறோன்னா, பயோடைவர்சிட்டி அதிகமாக உள்ள கண்ட்ரி எல்லாமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளாக, மித வெப்பமண்டல பகுதிகளாகவே காணப்படுகிறது. இதில் வந்து என்ன அப்படின்னா அதிகமான ஃபானா அண்ட் ஃப்ளோரான்னு சொல்லுவோம். ஃபானானா விலங்குகளும், ஃப்ளோரானா தாவரங்களையும் சார்ந்தது. தாவரங்களும் விலங்குகளும் எண்ணிக்கையில் அதிகமாக எந்த இடத்துல இருக்குதோ அதை தான் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். நம்ம அந்த இடத்த தான் வந்து இப்போ உயிரின பன்மயமாதல் அதிகமாக நடைபெறுது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய புவியியல் அமைப்புகள் வந்து உயிரினங்கள் வந்து அதிகமான தகவமைப்புகளை கொண்டு புதிய உயிரினங்கள் வந்து தோன்றுவதற்கான இக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். ஏன்னா வெளிப்புற காரணிகள் உள்புற காரணிகள் அவைகள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உயிரினப்பன்மயமாதல் அதிகமாக அந்த இடத்துல நடக்குது. அதில் என்னென்னா இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து மனிதர்கள் வந்து அவங்களுடைய வாழ்விடத்தை வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. மனிதரோட வாழ்விடங்கள் வந்து அதிகரிக்க என்னென்னாக்க உயிரினப்பன்மயமாதல் குறைந்துடும். ஸோ அப்போ தான் என்னன்னாக்க இந்த கான்ஃப்ளிக்ட் வருது, அனிமல் வெர்சஸ் ஹியூமன், மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படுகிற போட்டி வருது. அதில் மனிதனுக்கும் விலங்குகளுக்கான போட்டிகளில் நம்ம அன்றாட வந்து பேப்பரில் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து மனிதருடைய வீட்டுக்கு வந்துடுச்சு, தெருக்களுக்கு வந்துடுச்சு, ஊருக்குள்ளே வந்துடுச்சு, பயங்கரமாக அது வந்து ஃப்ளாஷ் ஆகுது, நியூஸ் ஆகுது. அது இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மனிதன்தான் அந்த விலங்குகள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கோம். அதை யாரும் சொல்லாத, அது ஒரு நியூஸாக மாறலை. ஏன்னா மனிதன் மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் ஆறறிவு படித்தவங்க, நமக்கு தான் எல்லா சென்ஸும் தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்ருக்கோம். விலங்குகளுக்கு சொல்ல தெரியாது, அதனால் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் விலங்குகள் வந்து மனிதர்களுக்கு தெரியாத சில சென்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. எப்போ சுனாமி வரப்போகுது, எப்போ வந்து எர்த்குவேக் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதில் வந்து விலங்குகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு உயிரினம் வந்து திரும்ப திரும்ப அது சுழ மரமாக இருந்தால் பூக்கள் விதைகள் அடுத்து அந்த விதைகள் மறுபடியும் முளைச்சி வர்றதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு பல உயிர் மற்றும் உயிரற்ற பொருட்கள் சேர்ந்த ஒரு கலவையாக தான் அந்த வாழ்விடம் இருக்கும். சில பழங்களை வந்து ஒரு சில பறவைகள் சாப்பிட்டா தான் அந்த பழங்கள் வந்து முளைக்கும். ஏன்னா அந்த பழங்களில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலோஸ் லேயர் வந்து ரப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பறவைகளுடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரில் இருக்குது. ஸோ அந்த பழத்தை அந்த பறவை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த விதை முளைக்கும். அப்போ அந்த பறவையை நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த மரங்களே அழிச்ச மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு செயலாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக செய்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இனங்கள் இப்போதுக்கு அதிகமான தாவர விலங்கு இனங்கள் வந்து மனிதர்களால் மட்டுமே அழிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இக்காலஜிஸ்ட் சொல்கிறாரு 30%. அதே மாதிரி மனித இனங்கள் அழிகிறதுக்கு காரணம் 60% மனித இனங்கள் அழிவதற்கு காரணமாக இருக்க போவதே மனிதர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகளை வந்து மனிதர்களே உருவாக்கி அதை பல நாடுகளை வந்து அச்சுறுத்துறதற்காகவும் இந்த நாடு வந்து பெரிய வெப்பன்ஸ் வச்சுருக்க மாதிரி இப்போ போர் தந்திர நடவடிக்கைகளை வந்து இப்போ வந்து பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் உயிரின நோய்கள் பரப்பும் தன்மை கொண்ட உயிர் ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இந்த உயிர் ஆயுதங்களை பயன்படுத்துறதுனால ஒரு மனித இனத்தை வந்து இன்னொரு மனித இனம் அழிக்கிறது கிடையாது, மனித இனத்தை மனித இனமே அழிக்கிறாங்கங்கிறது தான் அது ஒரு முக்கியமான இதாக அமையுது. இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போது இது மாதிரி விலங்குகளோட வாழ்விடத்தை அழிக்கிற மனிதன் வந்து அந்த உயிரினம் வந்து அவனோட ஊருக்கே வந்துருச்சு அப்படிங்கிறதுல வந்து மேஜராக வந்து நமக்கு யானைகளை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். யானைகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க சிறு உயிரினங்களான தேயில மற்றும் சிறிய உயிரினங்கள் தான் இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நமக்கு அதிகமாக வந்து நியூஸில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா யானைகள் தான் நமக்கு தெரியுது. முக்கியமாக அதில் வர்றது பாம்புகளும் தேள்களும் தான் நமக்கு வந்து விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய இக்காலஜிக்கல் வாழ்விடல் பிரச்சனையில் மனிதனுக்கும் தேள் பாம்புகளுக்கும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. யானைகள் தான் நமக்கு வந்து அதிகமாக வர்றதுனால நமக்கு தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்க இந்த ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இக்காலஜிக்கல் இதில் வந்து பார்த்திங்கனாக்க நிறைய வாழ்விடங்களை அழிக்கிறதுனால இன்றைக்கி பார்த்திங்கனாக்க நம்ம டைகர்ஸோ பண்ண வேண்டிய இருக்குது. புலிகளை நம்ம பார்ப்பதற்கு ஒரு நம்ம இது எடுத்து புலிகள் எண்ணிக்கையை காப்புறோம். அதே மாதிரி சிங்க வால் குரங்குன்னு இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ரெட் டேட்டா புக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுல இருக்குது. அது மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு தெரியாத உயிரினங்கள் வந்து அழிஞ்சிட்ருக்கு. நம்ம இன்று இருக்கிற நமக்கு தெரிஞ்ச தாவரங்களும் விலங்குகளும் நமக்கு அடுத்த தலைமுறைகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்ததியினருக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விஷயங்களை வந்து வாழ்வியல் சார்ந்த வனம் சார்ந்த விஷயங்களை நம்ம இளைய சமுதாயத்துக்கு நிறைய சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்க பல்லுயிர் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை கொண்டு இது எங்களுக்கு ஊட்டச்சத்து பல்லுயிர் பெருக்கத்தினால புதிய தாவரங்களும் புதிய விலங்குகளும் வருகிறது. அந்த புதிய தாவரங்களாக இருந்தால் அந்த தாவரங்கள் வந்து எரிபொருளுக்காக பயன்படுத்தப்படலாம். அந்த தாவரம் வந்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சத்து நிறைந்த தாவரமாக இருக்கலாம். மற்றும் பல வளங்களை உடைய தாவரங்களாக இன்னும் மெடிசனல் தெரப்பியூட்டிக்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பட்டைகளோ அதோடைய வேர்களோ அதோடைய இலைகளோ அதில் வந்து இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கனாக்க நிறைய வந்து மருத்துவ குணங்களுக்கு கொண்ட தாவரங்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட வனங்களை மனித இனம் வந்து அழிப்பதை தவிர்க்க வேண்டும். புதிய வனங்களை உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். 1916 வந்து உயிரின பன்முகத்தன்மை என்ற இதில் வந்து ஆர்த்தர் ஹாரிஸ்ங்கிறவர் நிறைய வந்து உயிரின பன்மயமாதலை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாரு. இந்தியாவில் வந்து உயிரின பன்மயமாதல் தன்மையை பாதுகாப்பதற்காக 2002 இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. அது மாதிரி காடுகள் அழிக்கிறது உயிரினங்களை அழிப்பதற்கு நாடுகள் வந்து சட்டங்கள் திட்டங்கள் போட்டாலும் மனித வைத்தால் மட்டுமே காடுகளை பாதுகாக்க முடியும். காடுகளை பாதுகாப்பதால் காடுகளில் உள்ள வனவிலங்குகளை நாம் பாதுகாக்கிறோம். வனவிலங்குகளை பாதுகாப்பதால் காடுகளும் வனவிலங்குகளும் சேர்ந்து மனித இனத்தை பாதுகாக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி.
நேர்களே, இதுவரை உயிரின பன்மயமாதல் பற்றி ரொம்பவே அருமையான தகவல்களை தெளிவாக வழங்கிய முனைவர் டி ரவிமாணிக்கம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற புலன இலக்க எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.